உவா மாகாண கல்வி அமைச்சி, உவா மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் பண்டாரவளை கல்வி வளையம் உவா சமூக வானொலியுடன் இணைந்து நடத்தும் குருகுல கல்வி நிகழ்ச்சி திட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் பண்டாரவளை தமிழ் தேசிய பாடசாலையில் விஞ்ஞான பாடம் கற்பிக்கும் ஆசிரியை விஜயகுமாரி. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று தரம் 9 மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தில் அங்கிகளின் தாங்கும் இயல்பும் அசைவும் எனும் பாட அழகின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவ செல்வங்களே, இன்றைய பாட அழகில் விலங்குகளின் தாங்கும் இயல்பும் அசைவும், தாவரங்களின் தாங்கும் இயல்பும் அசைவும், உள்நிலை காப்பு என்பன தொடர்பாக கற்க உள்ளோம். நீங்களும் தயாராக இருப்பீர்கள் என நினைக்கின்றேன். முதலாவதாக அங்கிகளின் தாங்கும் இயல்பும் அசைவில், அசைவு என்றால் என்ன? அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அசைவு என்றால் என்ன? தூண்டலுக்கு காட்டும் துலங்களாக அங்கிகள் தமது உடல் அல்லது உடலின் பகுதியின் அமைவை மாற்றிக்கொள்கின்றன. தூண்டலுக்கு காட்டும் துலங்களாக அங்கிகள் தமது முழு உடல் அல்லது உடலின் பகுதியின் அமைவை மாற்றிக்கொள்கின்றன. இச்செயன் முறை அசைவு. இச்செயன் முறை நாம் என்னவென்று கூறுவோம் பிள்ளைகள்? அசைவு. பெரும்பாலான அங்கிகளின் அசைவாற்றலை பெரும்பாலும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். விலங்குகளை போன்றே தாவரங்களும் அசைவை காட்டுகின்றன. நுண்ணுயிர்களும் அசைவை காட்டுகின்றன. அந்த வகையில் சில அங்கிகளினுடைய அசைவிற்கு உதவும் உறுப்புகளை நாம் பார்ப்போம். அமீபா. அமீபா என்பது ஒரு நுண்ணங்கி. அது அசைவதற்காக தனது போலி பாதங்களை பயன்படுத்துகின்றது. யூக்கலினா என்ற நுண்ணங்கி சவுக்கு மூளையை பயன்படுத்துகின்றது அசைவிற்காக. பரமேசியம் என்கின்ற நுண்ணங்கி பிசிர்களை பயன்படுத்துகின்றது. நீரில் வாழ்கின்ற உயிரங்கியான டொல்பின் துடுப்பு மூலம் தனது அசைவை வெளிப்படுத்துகின்றது. நத்தை தசை செறிந்த பாதத்தை பயன்படுத்துகின்றது அசைவிற்காக. தவளை, சிறுத்தை, மனிதன் போன்ற அங்கிகள் அசைவிற்காக கால்களை பயன்படுத்துகின்றன. பறவைகள் சிறகுகளை பயன்படுத்துகின்றன. இவ்வாறு அசைவிற்காக தனது உறுப்புகளை பயன்படுத்தி அசைவை மேற்கொள்கின்றன. இப்பொழுது மண்புழு அட்டை போன்றவற்றில் அவதானிக்கக்கூடிய அளவிற்கு அசைவிற்கான விசேட அங்குகள் காணப்படுவதில்லை. ஏனைய உயிரங்கிகள் இப்பொழுது நாம் பார்த்தோம், நுண்ணங்கிகள் பார்த்தோம், விலங்கு அங்கிகள், ஏனைய விலங்கு அங்கிகளை பார்த்தோம். அவைகள் அசைவதற்காக தனது உறுப்புகளை பயன்படுத்துகின்றன. எனினும் மண்புழு அட்டை போன்றவற்றில் அவதானிக்கக்கூடிய அளவிற்கு அசைவிற்கான விசேட அங்கங்கள் எதுவுமே காணப்படவில்லை. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அசைவு என்பது தூண்டலுக்கு காட்டும் துலங்களாக அங்கிகள் தமது முழு உடல் அல்லது உடலின் பகுதியின் அமைவை மாற்றிக்கொள்கின்றதே அசைவு. விலங்குகளின் உடலகங்கள் அசைவை காட்டுவதுடன் பெரும்பாலான விலங்குகள் உடல் அசைவிற்காக தசையை பயன்படுத்துகின்றன. அந்த வகையில் பார்ப்போமானால், நாம் ஏற்கனவே தரம் 8 கற்றிருப்போம் முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டெலிகள் என. முள்ளந்தண்டெலிகள் என்றால் முள்ளந்தண்டு என்பது கோர்வை அற்ற விலங்குகளை முள்ளந்தண்டெலிகள் என கூறுவோம். இவ்வாறான முள்ளந்தண்டெலிகள் தமது இடப்பெயர்விற்காக தசையை பயன்படுத்துகின்றன. முள்ளந்தண்டெலிகள் தமது இடப்பெயர்விற்காக தசைகளை பயன்படுத்துகின்றன. அதேவேளை முள்ளந்தண்டுளிகள் எனும் கூறும் போது முள்ளந்தண்டு என்பது கோர்வையுள்ள அங்கிகளை நம் முள்ளந்தண்டுளிகள் என கூறுவோம். இந்த முள்ளந்தண்டுளிகள் தசைகளுடன் என்பையும் பயன்படுத்துகின்றன. தசைகள் என்புகள் ஆகியன அசைவுக்கு உதவுவதுடன் மேலதிகமாக உடலுக்கு வடிவத்தையும் அளிப்பதில் பங்களிப்பு செய்கின்றது. மேலும் என்புகளினால் உடலுக்கு வலிமையும் கிடைக்கின்றது. அதாவது உடலை தாங்கும் தொழிலை ஆற்றுகின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, முள்ளந்தண்டிலிகள் தனது அசைவிற்காக இடம்பெயர்விற்காக தசைகளை பயன்படுத்துகின்றது. அதேவேளை முள்ளந்தண்டொலிகள் தசைகளுடன் என்புகளையும் பயன்படுத்துகின்றன. தசை என்புகள் அசைவுக்கு மட்டுமன்றி உடலினுடைய வடிவத்தை பேணுவதற்கும் உடலுக்கு வலிமையை பெற்றுக்கொள்வதற்கும் உடலை தாங்கும் தொழிலையும் செய்கின்றது. தசைகளினுடைய இயல்புகள் பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். தசைகளால் அசைவு ஏற்படுத்தப்படும் முறையை விளங்கிக் கொள்வதற்கு தசைகளினுடைய இயல்புகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் தசைக்களமானது நார் வடிவில் காணப்படும். தசைக்களமானது நார் வடிவில் காணப்படும். தசை நாருக்கு சுருங்கத்தக்க அல்லது குறுக்கத்தக்க ஆற்றல் உண்டு. தசை நார்களுக்கு என்ன இயல்பு இருக்கு பிள்ளைகள்? சுருங்கத்தக்க அல்லது குறுக்கத்தக்க ஆற்றல் உண்டு. தசை நாருக்கு தளரக்கூடிய ஆற்றல் அல்லது இழுபடக்கூடிய ஆற்றல் உண்டு. தளர்வின் அல்லது சுருங்கலின் பின் மீண்டும் ஆரம்ப நிலையை அடையும் ஆற்றலும் தசைகளுக்கு உண்டு. நீங்கள் அதை உங்களுடைய கைகளால் செய்து பார்க்கலாம். உங்கள் கையை மடித்து விரிக்கும் போது அவ் இயல்புகளை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தசை நாருக்கு சுருங்கத்தக்க அல்லது குறுக்கத்தக்க ஆற்றல் உண்டு. தசை நாருக்கு தளரக்கூடிய ஆற்றல் அல்லது இழுபடக்கூடிய ஆற்றல் காணப்படுகின்றது. தளர்வின் அல்லது சுருங்கலின் பின் மீண்டும் ஆரம்ப நிலையை அடையக்கூடிய ஆற்றலும் தசைக்கு உண்டு. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தசைகளினால் என்புகள் அசைக்கப்படும். தசைகளினால் என்புகள் அசைக்கப்படும். ஆமாம் அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாம் விலங்குகளில் தாங்கும் இயல்பும் அசைவும் பற்றி பார்த்தோம். விலங்குகளின் தாங்கும் இயல்பும் அசைவும் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக தாவரங்களில் தாங்குதலும் அசைவும் என்பதை பார்ப்போம். விலங்குகள் போன்றே தாவரங்களிலும் தாங்கும் தொழிலை செய்வதற்கு இலையங்கள் உண்டு. உதாரணமாக நீங்கள் காசி தும்பை தாவரத்தை பார்த்திருக்கிறீர்களா? காசி தும்பை தாவரத்தை நன்கு சூரிய ஒளி கிடைக்கும் நாளொன்றில் அல்லது தாவரத்துக்கு நீர் குறைவாக கிடைக்கும் நாளொன்றில் தாவரம் வாடியிருப்பதையும் வலிமை குறைவடைந்திருப்பதையும் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? அநேகமாக நாம் ஆய்வுக்கூடத்தில் காசி தும்பை தாவரத்தை பரிசோதனைக்கு எடுப்போம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு தாவரத்தை சூரிய ஒளி கிடைக்கின்ற நாளொன்றில் அல்லது தாவரத்துக்கு நீர் குறைவாக கிடைக்கும் நாளொன்றில் தாவரம் வாடியிருப்பதையும் வலிமை குறைவடைந்திருப்பதையும் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? ஆம் மாணவர்களே, காசி தும்பை போன்ற வலிமையற்ற நலிந்த தண்டு தாவரங்கள் நிமிர்ந்து இருப்பதற்கு, அதாவது தாங்கும் தொழிலை புரிவதற்கு தாவரத்தினுள் நீர் இருப்பது அவசியம். நீர் இருப்பது அவசியம். சூரிய ஒளி அதிகமாக, சூரிய வெப்பம் அதிகமாக கிடைக்கின்ற நாளிலோ அல்லது நீர் அந்த தாவரத்துக்கு நீர் ஊற்றாத நாளிலோ தாவரம் வாடியிருப்பது என்றால் அதற்கு தேவையான நீர் அங்கு கிடைக்கவில்லை. எனவே காசி தும்பை போன்ற தாவரங்கள், நலிந்த தண்டை கொண்ட தாவரங்கள் தாங்கும் தொழிலை புரிய வேண்டும் என்றால் அத்தாவரங்களுக்கு நீர் அவசியம். மைய விளைய பகுதியில் உள்ள வலிமையான தண்டை கொண்ட தாவரங்களில் நீர் குறைவடைந்தாலும் தண்டில் வன்மைத்தன்மை குறைவடையாது. சில தாவரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பலா தாவரம், பலாமரம், மாமரம் போன்ற தாவரங்களும் பார்த்தீர்கள் என்றால் மைய விளைய பகுதியில் உள்ள வலிமையான தண்டை கொண்டிருப்பதனால் நீர் குறைவடைந்தாலும் தண்டில் வன்மைத்தன்மை குறைவடையாது. எனவே அவ்வாறான தாவரங்கள் நிமிர்ந்த நிலையில் இருக்கும். அவ்வாறான தாவரங்களில் மைய விளைய களங்களில் மீது, மைய விளைய களங்கள் மீது செலுலோசு, இலிக்னின் போன்ற ரசாயன பதார்த்தங்கள் படிவதன் காரணமாக தாவர தண்டிற்கு வலிமை கிடைக்கின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மைய விளைய பகுதியில் உள்ள வலிமையான தண்டை கொண்ட தாவரங்களில் நீர் குறைவடைந்தாலும் அந்த தண்டினுடைய வன்மைத்தன்மை குறைவடையாத காரணத்தினால் அத்தாவரங்கள் தாங்கும் தொழிலை புரியும், அதாவது ஒரு நிமிர்ந்த நிலையில் இருக்கும். அவ்வாறு காணப்படுவதற்கு மைய விளைய கலங்கள் மீது செலுலோசு லிக்னிட் போன்ற ரசாயன பதார்த்தங்கள் படிவதன் காரணமாகவே அந்த தண்டு வந்து வலிமையாக காணப்படுகின்றது. காசிதொம்பை போன்ற தாவரங்கள் வந்து வலிமையற்ற நலிந்த தண்டு. அத்தியாவசியமாக நீர் அவசியம், அத்தியாவசியமாக நீர் தேவைப்பாடு உள்ள தாவரம் காசிதொம்பை போன்ற தாவரங்கள். எனவே அது தாங்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீர் அவசியம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்ததாக தாவர அசைவுகளை பார்ப்போம். அன்பாந்த மாணவ செல்வங்களே, தாவர அசைவுகள் எனும் போது தாவரத்தில் நிகழும் அசைவானது தூண்டலுக்கு நிகழும் துளங்களாக அல்லது தாவர பகுதிகளில் நிகழும் வளர்ச்சியாக அல்லது களத்தில் ஏற்படும் வீக்க அமுக்க மாற்றம் காரணமாக ஏற்பட்ட அமைவு மாற்றமாக காணப்படலாம். அன்பாந்த மாணவ செல்வங்களே, தாவரத்தில் நிகழும் அசைவானது தூண்டலுக்கு நிகழும் துளங்களாக, தூண்டலுக்கு நிகழும் துளங்களாக செயற்பாடு, தாவர பகுதிகளில் நிகழும் வளர்ச்சியாக அல்லது களத்தில் ஏற்படும் வீக்க அமுக்க மாற்றம் காரணமாக ஏற்பட்ட அமைவு மாற்றமாக காணப்படலாம். தாவரங்கள் துளங்களை காட்டுவதற்கு இரண்டு முறைகளை பயன்படுத்துகின்றன. தாவரங்கள் துளங்களை காட்ட, தூண்டலுக்கேற்ப துளங்களை காட்டுவதற்கு இரண்டு முறைகளை பயன்படுத்துகின்றன. ஒன்று திருப்ப அசைவு, ஒன்று திருப்ப அசைவு, இரண்டாவது முன்னிலை அசைவு. திருப்ப அசைவு, முன்னிலை அசைவு பார்ப்போம். முதலாவதாக திருப்ப அசைவை. திருப்ப அசைவின் போது துளங்களானது தூண்டலின் திசையில், துளங்களானது தூண்டலின் திசையில் அல்லது தூண்டலுக்கு எதிர் திசையில் நடைபெறும். திருப்பாசை வேணும் பொழுது துளங்களானது தூண்டலின் திசையில் அல்லது தூண்டலுக்கு எதிர் திசையில் நடைபெறும். தூண்டலின் திசையில் துளங்கள் நிகழுமாயின், தூண்டலின் திசையிலேயே துளங்கள் அசைவு ஏற்படுமாயின் அதனை நாம் நேர்திருப்ப அசைவு என கூறுவோம். தூண்டலுக்கு எதிர் திசையில் துளங்கள் நடைபெறுமாயின் மறைத்திருப்ப அசைவு என கூறுவோம். தூண்டலுக்கு எதிர் திசையில் தாவரம் அசையுமாயின் அல்லது தாவரத்தினுடைய பாகங்கள் அசையுமாயின் அதனை நாம் மறைத்திருப்ப அசைவு என நாம் கூறுவோம். இவ்வாறாக அசைவுகள் சிலவற்றை நாம் தற்போது பார்ப்போம். தாவரமான திருப்ப அசைவு எனும் பொழுது பாருங்கள் அன்பாந்த மாணவ செல்வங்களே, துளங்களானது தூண்டலின் திசையிலே அல்லது தூண்டலுக்கு எதிர் திசையில நடைபெறும். தூண்டலின் திசையிலே அசைவு நடைபெறுமாயின் அதனை நேர்திருப்ப அசைவு என கூறுவோம். தூண்டலுக்கு எதிர் திசையில் துளங்கள் நடைபெறுமாயின் அதனை மறைத்திருப்ப அசைவு எனவும் நாம் கூறுவோம். இவ்வாறாக பல திருப்ப அசைவுகள் காணப்படுகின்றது அன்பாந்த மாணவ செல்வங்களே. அதில் சிலவற்றை நாம் பார்ப்போம். தாவர வேர் நிலத்தை நோக்கி வளர்தல். தாவர வேரானது நிலத்தை நோக்கி வளரும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை நாம் கூறுவது நேர் புவித்திருப்ப அசைவு. நேர் புவித்திருப்ப அசைவு, தாவர வேரானது நிலத்தை நோக்கி வளர்ந்தால் அதனை நேர் புவித்திருப்ப அசைவு என கூறுவோம். தாவர அங்குரம் நிலத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி வளர்தல். உங்களுக்கு தெரியும் அன்பாந்த மாணவ செல்வங்களே, தாவரத்தினுடைய இரு பகுதிகள் அங்குர தொகுதி, வேர் தொகுதி. வேர் தொகுதி மண்ணிற்கு கீழ்பகுதியில் காணப்படும், மண்ணிற்கு மேல் பகுதியில் காணப்படுவது. அதாவது தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி என்பன காணப்படுகின்ற பகுதியை நாம் அங்குரம் என கூறுவோம். எனவே தாவரத்தினுடைய அங்குரம் நிலத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி வளரும். அவ்வாறு வளர்ந்தால் அதை நாம் மறை புவித்திருப்ப அசைவு என கூறுவோம். மறை புவித்திருப்ப அசைவு என கூறுவோம். தாவர தண்டு உச்சி ஒளியை நோக்கி வளைந்தால், தாவர தண்டு உச்சி, தாவரத்தினுடைய தண்டு பகுதி பார்த்திருப்பீர்கள், தண்டினுடைய உச்சி பகுதி ஒளியை நோக்கி வளைந்தால் அதனை நாம் நேர் ஒளித்திருப்ப அசைவு. ஒளியை நோக்கி அல்லவா வளைகின்றது, எனவே அதனை நேர் ஒளித்திருப்ப அசைவு என நாம் கூறுவோம். அடுத்ததாக தாவர வேர் நீருள்ள இடங்களை நோக்கி வளர்தல். தாவர வேர் நீருள்ள இடங்களை நோக்கி வளர்தல். அவ்வாறு நீருள்ள இடங்களை நோக்கி வளர்ந்தால் அதனை நாம் நேர் நீர் திருப்ப அசைவு என கூறுவோம். நேர் நீர் திருப்ப அசைவு என கூறுவோம். நீங்கள் தாவரங்களில் பார்த்திருப்பீர்கள், மகரந்த மணி முளைத்தலின் போது மகரந்த குழாய் சூளை நோக்கி வளரும். அவ்வாறு சூளை நோக்கி மகரந்த குழாய்கள் வளர்ந்தால் அதனை நேர் இரசாயன திருப்ப அசைவு என நாம் கூறுவோம். மகரந்த மணி முளைத்தலின் போது மகரந்த குழாய் சூளை நோக்கி வளர்ந்தால் அதனை நாம் நேர் இரசாயன திருப்ப அசைவு என நாம் கூறுவோம். கொடிதோடையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஃபேஷன் ஃப்ரூட் என நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். இந்த கொடிதோடையானது ஒரு ஆதாரத்தை சுற்றியே வளர ஆரம்பிக்கும். கொடிதோடை ஆதாரத்தை சுற்றியே வளர ஆரம்பிக்கும். எனவே அவ்வாறான தாவரங்கள் வந்து நேர் தொடுகை திருப்ப அசைவை காட்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, திருப்ப அசைவு எனும் போது துலங்கலானது தூண்டலின் திசையிலோ அல்லது தூண்டலுக்கு எதிர் திசையிலோ நடைபெற்றால் அதனை நாம் திருப்ப அசைவு என நாம் கூறுவோம். அந்த திருப்ப அசைவில் நேர் திருப்ப அசைவோ மறை திருப்ப அசைவு இரண்டையும் பார்த்தோம். அதே போல பல திருப்ப அசைவுகள் காணப்படுகின்றது. நேர் புவி திருப்ப அசைவு, மறை புவி திருப்ப அசைவு, நேர் ஒளி திருப்ப அசைவு, நேர் நீர் திருப்ப அசைவு, நேர் இரசாயன திருப்ப அசைவு, நேர் தொடுகை திருப்ப அசைவு. இவ்வாறாக திருப்ப அசைவுகளை நாம் உதாரணங்களோட பார்த்தோம். இந்த அநேகமாக இந்த திருப்ப அசைவுகள் வளர்ச்சி பதார்த்தங்களில் செல்வாக்கினால் நிகழ்கின்றது. ஆமாம், அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தாவரங்களில் தாங்குதலும் அசைவிலும் தாங்கும் இயல்பு பற்றி பார்த்தோம். அடுத்ததாக தாவர அசைவில் திருப்ப அசைவை பார்த்தோம். அடுத்ததாக நாம் அந்த திருப்ப அசைவில் ஒரு பரிசோதனையை பார்ப்போம். இந்த பரிசோதனைக்காக நாம் திருப்ப அசைவுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பரிசோதனை, இலகுவான முறையில் நாம் வீட்டில் இருந்தே இந்த பரிசோதனையை மேற்கொள்ள முடியும். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இரண்டு சாடிகள், அதாவது அந்த சாடியில் கீழ் நோக்கி துவாரம் இட்டிருக்க வேண்டும், இரண்டு சாடிகள் மற்றும் பயற்றம் வித்துக்கள் சில எடுக்க போகின்றோம். இவ்விரண்டையும் வைத்துக்கொண்டு பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வோம். முதலாவதாக, நாள் முழுவதும் பயற்றம் வித்துக்களை நீரில் ஊறவிட வேண்டும். ஊறவிட்ட பிறகு நாம் இரண்டு சாடிகளை தெரிவு செய்திருக்கோம் அல்லவா, இரு சாடிகளிலும் மண்ணை நிரப்ப வேண்டும். மண்ணை நிரப்பிவிட்டு இருவாட்டி மண்ணாக இருந்தால் பொருத்தமானது. தாவர வளர்ச்சியை நன்றாக வேகமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மண்ணை இட்டு அதில் நாள் முழுவதும் ஊறவிடப்பட்டிருந்த அந்த பயற்றம் வித்துக்களை அந்த இரண்டு சாடிகளுக்கும் தூவிவிட வேண்டும். இரண்டு சாடிகளையும் தூவிவிட்ட பிறகு ஒரு 2-3 நாட்கள் ஆகும் பொழுது வித்துக்கள் முளைத்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏனைய நன்றாக வளர்ச்சி அடைந்த தாவரத்தை விட்டுட்டு ஏனைய தாவரங்களை பிடுங்கி எடுக்க வேண்டும். இரண்டு தாவரங்களை மட்டும் நாம் அவதானத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஏனையவற்றை நாம் பிடுங்கி எடுத்துடுவோம். மற்ற நாற்றுகளை நாம் அகற்றிவிட்டால் பரிசோதனையை நாம் இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இரண்டு தாவரங்களிலும் ஒரு சாடி தாவரத்தை நிமிர்த்தி வைப்போம், அடுத்த சாடியை நிலத்தில் சாய்வாக வைப்போம். மண் இறுகப்பற்றிருக்கும், எனவே மண் கீழே சிந்தாது, கீழே சாய்த்து வைக்கலாம். எனவே நிலத்தில் சாய்வாக ஒரு சாடியையும் அடுத்த சாடியை நாம் நிமிர்த்தி வைப்போம். இதனை ஒரு வாரத்திற்கு பின்பு இரண்டு தாவரங்களையும் நாம் அவதானித்தோமானால் என்ன நடந்திருக்கும் பிள்ளைகள்? ஒரு வாரத்திற்கு பின் அவதானித்திருக்கும் பொழுது ஆமாம், ஒரு நிமிர்த்தி வைக்கப்பட்ட சாடியில், நிலைக்குத்தாக வைக்கப்பட்ட சாடியில் நேராக, அதாவது நிமிர்ந்து வளர்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நிலைக்குத்தாக வைக்கப்பட்ட பயற்றம் நாற்றினதும் நிலத்தில் சாய்வாக வைக்கப்பட்டுள்ள பயற்றம் நாற்றினதும் வேர்கள் எப்பொழுதுமே நிலத்தை நோக்கித்தான் வளர்ந்திருக்கும். இங்கு வேரானது நீர் புவித்திருப்ப அசைவை காட்டியுள்ளது. நேர் புவித்திருப்ப அசைவை காட்டியுள்ளது. நிலத்தை நோக்கி, நிலம் பக்கம் நோக்கியதாகத்தான் அதனுடைய வளர்ச்சியை காட்டியிருக்கும். எனவே அதனை நாம் நேர் புவித்திருப்ப அசைவு என நாம் கூறுவோம். இரண்டு நாற்றுகளினதும் அங்குரங்களை அவதானிக்கும் போது, மண்ணுக்கு மேலுள்ள பகுதியை அவதானிக்கும் போது, இரண்டு நாற்றுகளினதும் அங்குரங்கள் புவிக்கு எதிர்த்திசையில் வளர்ச்சி அடைந்துள்ளதை நாம் அவதானிக்கலாம். நாம் ஒரு சாடியை நிலத்தில் சாய்வாக வைத்தோம் அல்லவா, அந்த சாடியிலும் தாவரம் புவிக்கு எதிர் திசையில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதனை நாம் மறை புவித்திருப்ப அசைவு என கூறலாம். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த பரிசோதனை இலகுவாக நீங்கள் வீட்டு சூழலில் செய்து பார்க்கலாம். நேர் புவித்திருப்ப அசைவையும், வேரின் மூலமாக ஏற்படக்கூடிய நேர் புவித்திருப்ப அசைவையும், அது அங்குர தொகுதியில் நடைபெறுகின்ற மறை புவித்திருப்ப அசைவையும் நீங்கள் அழகாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு தடவை இந்த பரிசோதனையை செய்து பாருங்கள். இவ்வளவு நேரமும் நாம் திருப்ப அசைவு பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக தாவர அசைவுகள் இரண்டு வகை அல்லவா, திருப்ப அசைவு, முன்னிலை அசைவு. இதில் முன்னிலை அசைவு பற்றி பார்ப்போம். முன்னிலை அசைவு குறித்த திசையில் நிகழாது. முன்னிலை அசைவு குறித்த திசையில் நிகழாது. அதாவது தூண்டல் எத்திசையில் இருந்து கிடைக்க பெற்றாலும் துலங்கலானது ஒரே வகையில் நடைபெறும். நன்றாக அவதானிகள் பிள்ளைய, முன்னிலை அசைவு குறித்த திசையில் நிகழாது. குறித்த திசையில், அதற்கு ஒரு குறிப்பிட்ட திசையை நாம் சொல்ல முடியாது. அதாவது தூண்டல் எத்திசையில் இருந்து கிடைக்க பெற்றாலும் கூட துலங்கலானது ஒரே வகையில்தான் நடைபெறும். அநேக முன்னிலை அசைவுகள் வீக்க அசைவுகள் ஆகும். அநேகமாக முன்னிலை அசைவுகள் வீக்க அசைவுகள் ஆகும். இப்ப அவரையின தாவரங்களில் இலையின் அடியில் உள்ள புடைப்பு என்னும் வீக்க முற்ற பகுதியில் உள்ள புடைப்பு கலங்களில் வீக்க அமுக்க மாற்றம் காரணமாக நடைபெறும் முன்னிலை அசைவுகளை நாம் பார்ப்போம். அவரையின தாவரங்களில் இலையின் அடியில் உள்ள புடைப்புகளை அவதானித்திருக்கிறீர்கள் பிள்ளைகள். அவரையின தாவரங்களை இலையின் அடியில், இலை அடி என்று கூறுவோம் நாம், தரம் ஏழில் எல்லாம் கற்றிருப்பீர்கள். இலையின் அடியில் உள்ள புடைப்பு என்னும் வீக்கமுற்ற பகுதியில் உள்ள புடைப்பு கலங்களில் வீக்க அமுக்க மாற்றம் காரணமாக நடைபெறும் முன்னிலை அசைவுகள் பற்றி நாம் பார்ப்போம். இந்த முன்னிலை அசைவுகளை நாம் உறக்க முன்னிலை அசைவு, பரிச முன்னிலை அசைவு, அதிர்ச்சி முன்னிலை அசைவு, ஒளி முன்னிலை அசைவு என நாம் அதனுடைய துலங்களுக்கு ஏற்ப இவ் அசைவுகளை நாம் வகைப்படுத்தி காட்டலாம். அதாவது முன்னிலை அசைவுகளை உறக்க முன்னிலை அசைவு, பரிச முன்னிலை அசைவு, அதிர்ச்சி முன்னிலை அசைவு, ஒளி முன்னிலை அசைவு என நாம் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அகத்தி பார்த்திருப்பீர்கள். அகத்தி, புலி, தொட்டா சுருங்கி, நெல்லி ஆகிய தாவரங்களில் இலைகள் மாலை வேளையில் கூம்புகின்றதை அவதானித்திருக்கிறீர்களா? தொட்டா சுருங்கி எல்லாம் அவதானித்திருப்பீர்கள். அகத்தி, புலி, தொட்டா சுருங்கி, நெல்லி போன்ற தாவரங்களினுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா வரிசையாக அடுக்கப்பட்ட இலைகள், அவ் இலைகள் மாலை வேளையில் அந்த இலை அமைப்பு வந்து கூம்பி காணப்படும். இவ்வாறு மாலை வேளையில் இலைகள் கூம்பி காணப்பட்டால் அதனை நாம் உறக்க முன்னிலை அசைவு என கூறுவோம். அதனை உறக்க முன்னிலை அசைவு என நாம் கூறுவோம். தொட்டா சுருங்கி இலையை தொட்டதும் இலைகள் என்ன செய்யும் பிள்ளைகள்? தொட்டா சுருங்கி இலையை நாம் தொட்டு பார்த்திருப்போம். தொட்டதும் இலைகள் கூம்பும். இவ்வாறு கூம்பினால் நம்ம தொடும் போது ஸ்பரிசம் தானே ஏற்படுகின்றது. எனவே பரிச முன்னிலை அசைவு என நாம் இதை கூறுவோம். தொட்டா சுருங்கி இலையை தொட்டதும் இலைகள் கூம்புகின்றன. எனவே அதனை பரிச முன்னிலை அசைவு, பரிச முன்னிலை அசைவு என கூறுவோம். இப்ப அவ்வாறான தொட்டா சுருங்கி இலையின் முன்னால் போய் நாம் கை தட்டும் போது, அதன் அருகே போயிட்டு இன்று செய்து பாருங்கள். நீங்க கை தட்டும் போது அதிர்வு ஏற்படும், அல்லது ஒரு ஒளி அலையை எழுப்பும் போது அதிர்வு ஏற்படும். எனவே அதிர்வு ஏற்படும் போதும் இந்த தொட்ட சுருங்கி இலைகள் கூம்பும். தொட்டா சுருங்கி இலையை இவ்வளவு நாள் நீங்கள் தொட்டுதான் பார்த்திருப்பீர்கள். தொட்டு பார்த்ததில் கூம்பியது என்றால் அது பரிச முன்னிலை அசைவு. அதிர்வு உன்னை ஏற்படுத்தினால் தொட்டா சுருங்கி இலைகள் கூம்பும். அதிர்வு ஒன்றை ஏற்படுத்தும் போது தொட்டா சுருங்கி இலைகள் கூம்பும் என்று செய்து பாருங்கள். அதை அவ்வாறு கூம்புகின்றது என்றால் அது அதிர்ச்சி முன்னிலை அசைவு. அதிர்ச்சி முன்னிலை அசைவு. சில தாவரங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். தாவர பூக்களை ஒளி விழும் போது, அதாவது சூரியன் உதிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பூக்கள் விரியும். சூரியனுடைய, அதாவது சூரியனுடைய ஒளி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் பூக்கள் விரியும். இவ்வாறு பூக்கள் விரிகின்றது என்றால் அதை நாம் வந்து ஒளி முன்னிலை அசைவு என கூறுவோம். ஒளி முன்னிலை அசைவு. அன்பாந்த மாணவ செல்வங்களே, முன்னிலை அசைவானது குறித்த திசையில் நிகழாது. தூண்டலை திசையில் இருந்து கிடைக்க பெற்றாலும் துலங்கலானது ஒரே வகையில் நடைபெறும். துலங்கலானது ஒரே வகையில் தான் நடைபெறும். அந்த வகையில் முன்னிலை அசைவை நாம் பார்த்தோம். நான்கு வகையான முன்னிலை அசைவுகள் காணப்படுகின்றன. உறக்க முன்னிலை அசைவு, பரிச முன்னிலை அசைவு, அதிர்ச்சி முன்னிலை அசைவு, ஒளி முன்னிலை அசைவு. ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, இந்த முன்னிலை அசைவை காட்டுவதற்காக ஒரு சிறிய ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவோம். முன்னிலை அசைவை காட்டுவதற்காக சிறிய ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவோம். அந்த வகையில் இந்த செயற்பாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு தாவரம் தொட்டாட் சுருங்கி தாவரம். தொட்டாட் சுருங்கி தாவரம் உள்ள இடத்திற்கு சென்று தாவர இலைகளை தொட்டு பாருங்கள். தாவர இலைகளை தொட்டு பாருங்கள். இன்னொரு செயற்பாடு, அத்தாவர இலைகளை இடங்களுக்கு பல்வேறு இடங்களை சென்று தொட்டா சுருங்கி இருக்கின்ற இடத்துக்கு சென்றே இதை செய்து பாருங்கள். அன்பாந்த மாணவ செல்வங்களே, இலைகளை தொடாதவாறு அதிர்வையும் ஏற்படுத்தி பாருங்கள். சில இலைகளை தொடாதவாறு அதிர்வை மட்டும் ஏற்படுத்தி பாருங்கள். தொட்டா சுருங்கி தாவரத்தை தொட்டதும் அதன் இலைகள் கூம்புவது தொடுகை முன்னிலை அசைவு. இந்த பரிச முன்னிலை அசைவு என்று கூறினோம் தானே, அதுதான் தொடுகை முன்னிலை அசைவு. தொட்டாட் சுருங்கி தாவரத்தை தொடாமல் அதிர்வை ஏற்படுத்தும் போது தொட்டாட் சுருங்கி இலை கூம்புவதையும் நீங்கள் அவதானிக்கலாம். அதனை நாம் அதிர்ச்சி முன்னிலை அசைவு என கூறுவோம். ஏற்கனவே நான் கூறியதுதான், இப்பொழுது நீங்கள் செயற்பாட்டு ரீதியாக செய்து பார்க்க சொல்கின்றேன். தொட்டார் சுருங்கி இலையில் உள்ள இவ்வாறு தொட்டார் சுருங்கி இலை கூம்புவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அதிர்ச்சி ஏற்படுத்தும் போதோ அல்லது தொடுகையுறும் போதோ இவ் இலைகள் கூம்புகின்றது என்றால் தொட்டார் சுருங்கி இலை அடியில் உள்ள புடைப்பு, இலை அடி. தொட்டார் சுருங்கி இலையை இன்று நன்றாக அவதானியுங்கள். தொட்டார் சுருங்கி இலையில் அடிப்பகுதியில் அவை அந்த இலையை பிடுங்கி எடுக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி இருக்குத்தானே, இலை அடி என்று கூறுவோம். இலை அடியில் உள்ள புடைப்பு, என்ன பிள்ளைகள், புடைப்பு, புடைப்பு எனும் அமைப்பு தான் அசைவிக்கு பங்களிப்பு செய்கின்றது. இவ் இலைகள் அசைவிற்கு இலை தொட்டாட் சுருங்கி இலை அடியில் உள்ள புடைப்பு என்கின்ற ஒரு அமைப்பே தொட்டாட் சுருங்கி தாவரம் அசைவிற்கு பங்களிப்பு செய்கின்றது. ஆமாம் அன்பாந்த மாணவ செல்வங்களே, நாம் தாவரங்களில் நடைபெறுகின்ற அசைவுகளில் திருப்ப அசைவு, முன்னிலை அசைவு என்று இரண்டு அசைவுகள் இருப்பதை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் அங்கிகளில் ஒரு பகுதி, தாவரங்களில் ஒரு பகுதி மட்டும் அசைவதை நாம் வந்து அவதானித்தோம், அவதானித்திருப்பீர்கள். ஆனால் இந்த திருப்பசைவு முன்னிலை அசைவு என்பவற்றிற்கு மேலதிகமாக தூண்டலின் திசையுடன் தொடர்புடைய ஒரு செயற்பாடு, அதாவது இந்த கிலோமீடா மோனசு என்கின்ற நுண்ணங்கி, நுண்ணங்கி அல்காவாகிய கிலாமிடா மோனசு கேள்வி பற்றியிருப்பீர்கள். அன்பாந்த மாணவ செல்வங்களை, தரம் எட்டில் நுண்ணங்கிகள் பற்றி கற்கும் போது கிலாமிடா மோனசு பற்றி கற்றியிருப்பீர்கள். இந்த கிலாமிடா மோனசு அதனுடைய உடல் முழுவதும் அசைவை காட்டக்கூடிய தன்மை கொண்டது. தூண்டலின் திசையுடன் தொடர்புடைய உடலின் முழுவதும் அசைவை காட்டக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிலாமிடா மோனசு. இவ்வாறு உடல் முழுதும் அசைவை காட்டுவதனால் இதனை நாம் ரசனை அசைவு என கூறுவோம். ரசனை அசைவு, திருப்பசைவு, முன்னிலை அசைவு என்பவற்றிற்கு மேலதிகமாகத்தான் நாம் இதை கூறுகின்றோம். திருப்பசைவு முன்னிலை அசைவு என்பவற்றிற்கு மேலதிகமாக தூண்டலின் திசையுடன் தொடர்புடைய அங்கியின் உடல் முழுவதும் அசைவை காட்டும் சந்தர்ப்பம் உண்டு. அந்த சந்தர்ப்பம் வந்து அந்த சந்தர்ப்பத்தை நாம் கூறுவது ரசனை அசைவு என்று. அங்கிகளில் உடல் முழுவதும் அசைவை காட்டினால் அதனை நாம் ரசனை அசைவு என்று கூறுவோம். அந்த அசைவை ரசனை அசைவை காட்டக்கூடிய ஒரு உயிரங்கி ஒரு நுண்ணங்கி என்று கூறும் போது அது கிலாமிடா மோனசு அவ் அசைவை காட்டுகின்றது. ஆமாம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, விசேடமாக நாம் இந்த கிலாமிடா மோனசு என்ற நுண்ணுயிரை பற்றி ரசனை அசைவை காட்டுகின்றது என்று பார்த்தோம். உயிரங்கிகளில் தாங்கும் இயல்பும் அசைவும் என்பதில் அசைவு என்றால் என்னவென்று பார்த்தோம். சில உயிரங்கிகள் எவ்வாறான அசைவை காட்டுகின்றன, அவ் அசைவிக்காக உதவுகின்ற உறுப்புகளை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்ல, விலங்குகளின் உடல் அகங்கள் அசைவை காட்டுவதற்கு தசைகளை பயன்படுத்துகின்றன. தசைகளை பயன்படுத்துவன முள்ளந்தண்டிலிகள் என பார்த்தோம். தசைகளுடன் எண்புகளையும் பயன்படுத்துவன முள்ளந்தண்டொலிகள் என பார்த்தோம். அது மட்டுமன்றி இந்த தசைகளினுடைய இயல்புகள், அந்த தசைகளால் அசைவை ஏற்படுத்தக்கூடிய தசைகள் அசைவை ஏற்படுத்தக்கூடியது தானே. எனவே தசைகளினுடைய இயல்புகள் பார்த்தோம். முள்ளந்தண்டொலிகள் தசைகளினால் எண்புகளை கொண்டு அசைக்கப்படுது என்பதனையும் அவதானித்தோம். அடுத்ததாக தாவரங்களில் தாங்குதலும் அசைவில் தாங்கும் இயல்பு பற்றி பார்த்தோம். அதற்காக உதாரணங்களாக வைரம் செறிந்த மரங்களையும் நலிந்த தண்டை கொண்ட காசி தும்பை தாவரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம். காசி தும்பை தாவரம் நலிந்த தண்டு கொண்ட தாவரம், வலிமையற்ற தண்டு கொண்ட தாவரம். இத்தாவரம் நீர் கிடைக்காவிடேன் அல்லது தொடர்ச்சியாக சூரிய ஒளி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாடியிருப்பதையும் வலிமை குறைவடைந்து இருப்பதையும் பற்றி கற்றோம். எனவே நீர் அது தாங்கும் தொழிலை புரிவதற்கு நீர் அத்தியாவசியமானது என்பதனை அறிந்து கொண்டோம். அது மட்டுமன்றி வலிமை நிறைந்த தாவரங்களுக்கு நாம் நீர் ஊற்றுவதில்லை, பெரிதாக நீர் ஊற்றுவதில்லை, பராமரிப்பது மிக மிக குறைவு. அவை எவ்வாறு வாடாமல் இருக்கின்றது என்று பார்த்தால் அந்த தண்டானது வன்மைத்தன்மை கூடியதாக காணப்படுகின்றது, அதனால் தான் நிலைத்திருக்கின்றது என்று பார்த்தோம். அவ்வாறு வன்மைத்தன்மை கூடியதாக இருப்பதற்கு அதனுடைய மைய வளைய களங்களில் மீது செலுலோசு லிக்னின் போன்ற ரசாயன பதார்த்தங்கள் படிவதனால் தான் அந்த தாவர தண்டுகள் வலிமையாக இருக்கின்றது என்று பார்த்தோம் அந்த மாணவ செல்வங்களே. அடுத்ததாக தாவர அசைவுகள் பார்த்தோம். தாவர அசைவுகளில் தாவரங்களில் நிகழும் அசைவானது தூண்டலுக்கு நிகழும் துலங்களாக அல்லது தாவரத்தின் பகுதிகளில் நிகழும் வளர்ச்சியாக அல்லது களத்தில் ஏற்படும் வீக்கு அமுக்க மாற்றம் காரணமாகத்தான் இது ஏற்படுகின்றது என்று பார்த்தோம். இந்த தாவர அசைவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று திருப்ப அசைவு, அடுத்தது முன்னிலை அசைவு என்று பார்த்தோம். திருப்ப அசைவில் நேர் புவித்திருப்ப அசைவு, மறை புவித்திருப்ப அசைவு, நேர் ஒளித்திருப்ப அசைவு, நேர் நீர் திருப்ப அசைவு, நேர் இரசாயன திருப்ப அசைவு, நேர் தொடுகி திருப்ப அசைவு என்பவற்றை பார்த்தோம். அதற்கான ஒரு பரிசோதனையையும் வீட்டில் எவ்வாறு மேற்கொள்வது எனவும் பார்த்தோம். அடுத்ததாக முன்னிலை அசைவு. முன்னிலை அசைவு என்றால் ஒரு குறித்த திசையில் நிகழாது. தூண்டல் எத்திசையிலிருந்து கிடைக்க பெற்றாலும் கூட துலங்களானது ஒரே வகையில் நடைபெறும் என்பதனை அவதானித்தோம். அடுத்து முன்னிலை அசைவானது நான்கு வகைக்குள் உள்ளடக்கி உறக்க முன்னிலை அசைவு, பரிச முன்னிலை அசைவு, அதிர்ச்சி முன்னிலை அசைவு, ஒளி முன்னிலை அசைவு என்பவற்றை பார்த்தோம். அது மட்டுமன்றி தாவரங்களில் உதாரணமாக தொட்டா சுருங்கி தாவரத்தில் தொடுகை முன்னிலை அசைவும் அதிர்ச்சி முன்னிலை அசைவும் ஏற்படுகின்றது எனவும், இந்த தொட்டாசுனிய தாவரத்தில் இலை அடியில் உள்ள புடைப்பின் காரணமாகவே அவை வந்து கூம்புகின்றன என்பதனையும் பார்த்தோம். அத்தோடு முழு உடலினுடைய அசைவையும் காட்டக்கூடிய ஒரு உயிரங்கியான கிலாமிடா மோனசு, நுண்ணங்கியான கிலாமிடா மோனசு சம்பந்தமாக பார்த்தோம். இது வந்து ரசனை அசைவை காட்டுகின்றது எனவும் பார்த்தோம். அடுத்ததாக அன்பாந்த மாணவ செல்வங்களே, உள்நிலை காப்பு பார்க்க போகின்றோம். உள்நிலை காப்பு, தாவரங்கள் அசைவை காட்டினாலும் அவற்றினால் இடம்பெயர முடியாது. தாவரங்கள் அசைவை காட்டினாலும் அவற்றினால் இடம்பெயர முடியாது. விலங்குகளுக்கு தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இடம்பெயரக்கூடியதாக இருக்கும். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். தாவரங்களை பார்த்தோம் என்றால் தமக்கு தேவையான புறக்காரணிகள் அனைத்தும் கிடைக்கும் இடங்களிலேயே அனைத்துமே கிடைக்கும் இடங்களிலேயே நிலை பெயர் அடைகின்றது. தாவரமானது இடம்பெயராது என்று உங்களுக்கு தெரியும். எனவே தமக்கு தேவையான புறக்காரணிகள் அனைத்தும் கிடைக்கும் இடங்களிலே நிலை பெயர் அடையும். அதனால் தாவரங்கள் அவை அமைந்துள்ள இடங்களில் ஏற்படும் சூழல் பாதிப்புகளினால் அழிவடையக்கூடியது. இடம்பெயர முடியாது தானே பிள்ளைகள், தாவரங்களால் இடம்பெயர முடியாது. எனவே சூழலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் தாவரங்கள் அழிவடையும். ஆகவே தாவரங்கள் அவை வாழும் சூழலிலே பாதுகாக்கப்பட வேண்டும். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் இடைத்தொடர்பு அதிகமாக காணப்படுது. தற்காலத்தில் அதிக அளவு மரக்கன்றுகளை நடுவதற்கான காரணமும் சூழலிலே தாவரங்களை மிகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்ற அன்பான மாணவ செல்வங்களே, அந்த வகையில் இந்த உள்நிலை காப்பு என கூறும்போது அங்கியொன்றை அது வாழும் சூழலில் காப்பு செய்யும் செயன்முறை, அங்கியொன்றை அது வாழுகின்ற சூழலிலே காப்பு செய்கின்ற செயன்முறையை நாம் உள்நிலை காப்பு என கூறுவோம். உள்நிலை காப்பு என கூறுவோம். அது வாழுகின்ற சூழலிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கப்படுகின்ற செயன்முறை உள்நிலை காப்பு. இலங்கையில் பார்த்தோம் என்றால் சுதேச தாவரமாகிய கருங்காலி மற்றும் மில்ல போன்ற தாவரங்கள் காப்பு செய்யப்படுவதற்கென உயர் காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இவ்வாறு கருங்காலி மில்ல போன்ற பெருமதி மிக்க தாவரங்கள் இலங்கையின் சுதேச தாவரங்கள், இவற்றை பாதுகாப்பதற்காக உயர் காப்பகங்கள் காணப்படுகின்றது. எனவே தாவரங்களை நாம் இருக்கின்ற இடத்திலேயே அந்த தாவரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். மேலும் சூழல் உணர்வளைய காப்பு நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் அழிவடையக்கூடிய அங்கி இனங்களை காத்துக்கொள்ள முடியும். சூழல் உணர்வளைய காப்பு நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் அங்கு அழிவடையக்கூடிய அங்கி இனங்களை நாம் என்ன செய்ய முடியும் பிள்ளைகள், காத்துக்கொள்ள முடியும். எனவே உள்நிலை காப்பு என்னும் போது அங்கியொன்றை அது வாழும் சூழலிலே காப்பு செய்ய வேண்டும் என்பதனை இங்கு கூறலாம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இவ்வளவு நேரமும் நீங்கள் அங்கிகளினுடைய தாங்கும் இயல்பும் அசைவும் பற்றி பார்த்தீர்கள். இதனை நாம் சுருக்கமாக கூறினால், விலங்குகள் இடம்பெயர்வதற்காக போலி பாதங்களை பயன்படுத்துகின்றன, பிசிறுகளை பயன்படுத்துகின்றன, சவுக்கு முளைகளை பயன்படுத்துகின்றன, எண்பு தசை என்பவற்றை பயன்படுத்துகின்றன. அநேகமான விலங்குகள் இடம்பெயர்ச்சிக்காக தசையை பயன்படுத்தும் போது தசையில் சுருக்கத்தையும் தளர்வையும் காட்டுகின்றன. முள்ளந்தண்டு காட்டும் அசைவிற்கு முள்ளந்தண்டு என்பும் அதனுடன் தொடர்பான தசையும் என்ன செய்யப்படுது பிள்ளை, பயன்படுத்தப்படுகின்றது. அசைவை காட்டும் தசையானது தளரும் ஆற்றல், சுருங்கும் ஆற்றல் கொண்டது. சுருங்கல் தளர்தல் இரண்டின் பின்பு மீண்டும் பழைய நிலையை அடையக்கூடிய இயல்பும் தசைக்கு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த என்பும் தசையும் அங்கிகளின் உடலுக்கு வடிவத்தையும் வன்மையையும் தாங்கும் தொழிலையும் புரிகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தாவரங்கள் இடம்பெயராவிடினும் அசைவை காட்டுகின்றன. எனவே தாவரங்கள் இடம்பெயராது தானே, எனவே நாம் உள்நிலை காப்பு செய்ய வேண்டும். தூண்டலின் திசை, துலங்களின் திசை ஆகியவற்றின் தொடர்புக்கு அமைய திருப்ப அசைவு, முன்னிலை அசைவு, இன்னொன்று கூறினேன் உங்களுக்கு ரசனை அசைவு என அசைவுகளை நாம் இனம் காணக்கூடியதாக இருக்கும். தூண்டலின் திசை, துலங்களின் திசை ஆகியவற்றின் தொடர்புக்கு அமைய திருப்ப அசைவு, முன்னிலை அசைவு, ரசனை அசைவு என்பவற்றை நீங்கள் சூழலில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இச்செயற்பாடுகளை, தற்போது கூறிய செயற்பாடுகளை செய்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடம் உங்களுக்கு இலகுவானதாக காணப்படும். தாவரங்களில் ஏற்படும் திருப்ப அசைவானது வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களினால் தான் ஏற்படுகின்றது. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தாவரங்களில் ஏற்படும் திருப்ப அசைவு வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களினால் தான் ஏற்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கற்று இருப்பீர்கள். ஒட்சின், ஜிபரலின், சைட்ரோகைனின் போன்ற பதார்த்தங்கள் பற்றி, வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள் கற்று இருப்பீர்கள். தாவரங்கள் இடம்பெயராது முடியாததனால் நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? அவற்றை உள்நிலை காப்பு செய்யப்பட வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இப்பாடத்தை முழுமையாக முடித்து விட்டோம். இப்பாடத்திற்கான வினாக்களை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். இவ்வினாக்களை செய்து பாருங்கள். முதலாவது வினா, அசைவு என்றால் என்ன? அசைவு என்றால் என்ன? இரண்டாவது வினா, பின்வரும் அங்கிகளின் அசைவிற்காக பயன்படுத்தப்படும் உறுப்புகளை பட்டியல் படுத்துக. பின்வரும் அங்கிகளின் அசைவிற்காக பயன்படுத்தப்படும் உறுப்புகளை பட்டியல் படுத்துக. முதலாவது காகம், பாம்பு, மனிதன், சிறுத்தை, மண்புழு, நத்தை. இவற்றை அங்கிகளை ஒரு புறமாக எழுதிவிட்டு அது பயன்படுத்த அசைவிற்காக பயன்படுத்தக்கூடிய உறுப்புகளை ஒரு புறமாக எழுதுக. அடுத்த கேள்வி, தாவரங்களை உள்நிலை காப்பு செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை குறிப்பிடுக. தாவரங்களை உள்நிலை காப்பு செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை குறிப்பிடுக. இதில் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது மனப்பாங்கு ரீதியான மாற்றங்களை. ஆம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு குருகுல கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.